أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நிகழ்ந்த படையெடுப்புகளை பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. இன்று அது தொடர்பாக முதலில் குர்ஸ் பின் ஜாபிர் அவர்களின் படையெடுப்பை பற்றி கூறுவேன். இந்த படையெடுப்பு ஹிஜ்ரி 6 ஷவ்வால் மாதம் உரானியின் பக்கம் செய்யப்பட்டது. சிலரை பொறுத்தவரை இந்த படையெடுப்பு சயீத் பின் ஜயீத் அவர்களுடையதாக இருந்தது. ஆனால் அநேக மக்களுடைய கூற்று என்னவென்றால் இந்த படையெடுப்பு குர்ஸ் பின் ஜாபிர் அவர்களுடையதாக இருந்தது. இந்த படையெடுப்பு ஜரீர் பின் அப்துல்லா அவர்களுடையதாக இருந்தது என்றும் ஒரு கூற்று உள்ளது. ஆனால் இந்த கூற்று மறுக்கவும் பட்டுள்ளது. ஜரீர் பின் அப்துல்லா அவர்கள் இந்த படையெடுப்புக்கு 4 பிறகுதான் முஸ்லிமானார்கள். இந்த படையெடுப்புக்கான காரணம் என்னவென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிலர் வந்தார்கள். புகாரி கிதாபுல் ஜிஹாத் மற்றும் கிதாபுல் தியாத்தில் ஹஸ்ரத் அனஸ் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், அம்மக்கள் உக்குல் மற்றும் உரைனா குலத்தைச் சேர்ந்த 8 ஆவார்கள். இப்னு ஜரீர் மற்றும் அபு அவானா ஆகியோரை பொறுத்தவரை 4 உரைனா குலத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். 3 உக்குல் குலத்தை சார்ந்தவர்கள். 8வது நபர் அந்த 2 கோத்திரங்களை சார்ந்தவர் கிடையாது. அவருடைய குலம் கோத்திரம் பற்றி தெரியவில்லை. அம்மக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். இஸ்லாத்தை குறித்து பேசினார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அம்மக்கள் இஸ்லாத்தில் பைய செய்தார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அபு அவானா இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள், அம்மக்கள் மிகவும் பலவீனமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நிறம் மிக அதிகமாக மஞ்சளாக இருந்தது. அவர்களின் வயிறு உப்பி இருந்தது. அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கள், எங்களுக்கு உணவு தாருங்கள் என்றார்கள். அவர்கள் நபவி பள்ளிவாசலின் முற்றத்தில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியம் பெற்றபோது மதீனாவின் தட்பு வெப்பநிலை அவர்களுடைய உடலுக்கு உகந்ததாக இருக்கவில்லை. அதாவது பசியின் காரணமாக ஏற்பட்டிருந்த நோய் மற்றும் உடல் பலவீனம் ஆகியவை நீங்கி போயிருந்தது. ஆனால் பொதுவாக மதீனாவின் தட்பு வெப்பநிலை மற்றும் மதீனத்து நகருடைய தட்பு வெப்பநிலை அவர்களுக்கு உகந்ததாக இருக்கவில்லை. இப்னு இசாக் அவர்களை பொறுத்தவரை தட்பு வெப்பநிலை உகந்ததாக இல்லாததை அவர்கள் கண்டபோது பலவீனமானார்கள். அதாவது ஒருபுறம் பசியின் காரணமாக ஏற்பட்டிருந்த பலவீனத்திலிருந்து அவர்கள் உடல்நலம் தேடினார்கள். இன்னொரு புறம் வேறு விதமான நோய்கள் வந்தன. எவ்வாறு இருப்பினும் ஓர் அறிவிப்பில் வருகிறது, அந்நாட்களில் மதீனாவில் ஒரு தொற்று நோய் ஏற்பட்டிருந்தது. அதை பிர்சாம் என்று கூறுவார்கள். பிர்சாம் என்பது எவ்வாறான நோய் என்றால் அது மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதனால் தலையிலும் நெஞ்சு பகுதியிலும் கட்டிகள் உருவானது. இந்த நோய் இங்கு வந்துவிட்டது. மதீனாவின் தட்ப வெப்பநிலை எங்களுக்கு உகந்ததாக இல்லை. நாங்கள் கால்நடைகள் வைத்திருப்பவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது. எங்களுக்காக பாலுக்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது அன்னார் கூறினார்கள், என்னிடமோ பால் தரும் ஒட்டகங்களை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, ஆகவே நீங்கள் அங்கு செல்லுங்கள் என்றார்கள். அவர்களை மேய்ச்சல் பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை ஃபைஃபா மற்றும் கபார் மேய்ச்சல் பகுதியை நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை பைதா மற்றும் ஹபார் மேய்ச்சல் பகுதியை நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். பைதா ஹபார் என்பது மதீனாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியாகும். எவ்வாறு இருப்பினும் அம்மக்கள் அதிக காலம் மதினாவில் தங்கியிருக்கவில்லை, மாறாக சீக்கிரமாகவே மதினாவுக்கு வெளியே சென்று விட்டார்கள் என்று இந்த அறிவிப்பில் இருந்து தெரிய வருகிறது. ஒட்டகங்களின் பாலை குடித்த பிறகு அவர்களின் உடல்நலமும் மேம்பட்டது. இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஒட்டகங்களின் பாலை அருந்துவதற்காக சதக்காவுடைய பெண் ஒட்டகங்களை நோக்கி செல்லுமாறு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். ஆகவே அவர்கள் ஒட்டகங்களின் பக்கம் சென்றார்கள், அவற்றின் பாலை அருந்தினார்கள். அவர்கள் உடல்நலம் தேறிய பிறகு அவர்களின் உடல் ஆரோக்கியமாக ஆனபோது அவர்களின் வயிறும் சுருங்கி போனது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு காஃபிராகி போனார்கள். பால் கொடுத்த ஒட்டகங்களை அவர்கள் ஓட்டிச் சென்றார்கள். ஒருபுறம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பரிவுடன் நடந்து கொண்டதை பார்க்க முடிகிறது. இன்னொரு புறமோ அந்த மக்கள் உடல்நலம் தேறிய பிறகு ஏமாற்றியதை பார்க்க முடிகிறது. அந்த சம்பவம் இவ்வாறு எடுத்துரைக்கப்படுகிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டிருந்த அடிமையான எசார் மற்றும் அவர்களின் தோழர்கள் இம்மக்களை கண்டபோது, அதாவது இம்மக்கள் காஃபிர்களாக ஆன பிறகு பால் கொடுக்கக்கூடிய பெண் ஒட்டகங்களை தம்முடன் அழைத்து சென்று கொண்டிருந்த போது எசார் மற்றும் அவர்களின் தோழர்கள் இவர்களை கண்டார்கள். முஸ்லிம்கள் அவர்களை பிடிக்கச் சென்றார்கள். இரு பிரிவும் போரிட்டார்கள். அம்மக்கள் எசாருடைய கை கால்களை வெட்டி நாவிலும் கண்களிலும் முட்களை குத்தி வைத்தார்கள். அதன் காரணமாக அவர் இறந்து போனார். பெண் ஒட்டகங்களை திருடி அபகரித்து சென்று கொண்டிருந்த இம்மக்கள் அதை பராமரிக்கக்கூடிய முஸ்லிம்களையும் கொன்றார்கள். அதாவது அந்த மக்கள் மேய்ச்சல் இடங்களை நோக்கி சென்றார்கள். முதலில் எசாரை கொன்றார்கள், பிறகு மற்ற ஒட்டக இடையர்களையும் கொன்றார்கள். ஒரு நபர் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி தம்முடைய தோழர்களை கொலை செய்து விட்டதாக கூறினார். அதாவது அந்த முஸ்லிம்களில் ஒருவர் தப்பிச் சென்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் ஒட்டகங்களை அழைத்துச் செல்கிறார்கள் என்று கூறினார். முஹம்மது பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பனு அம்ரு பின் அவுஃப் குலத்தைச் சார்ந்த ஒரு பெண்தான் கழுதையில் அமர்ந்து அந்த பக்கமாக சென்றாள். அவள் எசாரை கடந்து செல்லும்போது அவர் மரத்தின் கீழே கிடந்தார். அந்த பெண் அவரை கடந்து செல்லும்போது அவர் இறந்து போயிருந்தார். அந்த பெண் தம் சமுதாயத்திடம் திரும்பி இந்த சம்பவத்தை பற்றி அவர்களுக்கு தகவல் கூறினாள். ஆகவே அந்த மக்களும் புறப்பட்டு வந்தார்கள். எசார் இறந்து போயிருந்த நிலையில் அவரை தூக்கி கொண்டு குபாவை நோக்கி சென்றார்கள். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்சாருடைய 20 இளைஞர்கள் இருந்தார்கள். அன்னார் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, அம்மக்களுடைய கால் தடயங்களை பின்பற்றி செல்லுமாறு 20 குதிரை வீரர்களை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதாவது அந்த மக்கள் ஒட்டகங்களை அபகரித்து சென்றபோது அந்த செய்தி அன்னாருக்கு கிடைத்த போது அவர்களை பிடித்து வருவதற்காக அவர்களுக்கு பின்னால் 20 நபர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களில் சிலருடைய பெயர்களும் எழுதப்பட்டுள்ளது. சலமா பின் அக்வா, அபு ரஹம் அபூசர் கஃபாரி, புரைதா பின் ஹுசைப், ராஃபி பின் மக்கீஸ் மற்றும் அவர்களின் சகோதரர் ஜந்துப் பிலால் பின் ஹாரிஸ், அப்துல்லா பின் அம்ரு பின் அவுஃப் முஸ்னி, ஜவால் பின் சுரக்கா சலஃபி, சுவைத் பின் சஹ்ர் ஜஹனி ஆகியோர். இவர்கள் அனைவரும் முஹாஜிர்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு குர்ஸ் பின் ஜாபிர் ஃபெஹ்ரி அவர்களை அமீராக நியமித்தார்கள். எதிரிகளை விரட்டிச் செல்லுமாறு அம்மக்களை அன்னார் அனுப்பி வைத்தார்கள். அவர்களுடைய தடயங்களை அறிந்து கூறக்கூடிய ஒருவனையும் அனுப்பி வைத்தார்கள். அவன் அம்மக்களுடைய தடயங்களை கூறிக்கொண்டிருந்தான். அன்னார் அந்த எதிரிகளுக்கு எதிராக சாபமிட்டார்கள், அல்லாஹ்வே பாதைகளை விட்டு அவர்களை குருடர்களாக ஆக்கிவிடுவாயாக, மேலும் அதை ஒட்டகத்தின் தோலை விடவும் நெருக்கடியாக அவர்களுக்கு ஆக்கிவிடுவாயாக என்றார்கள். அதாவது அவர்கள் பயணம் செய்ய முடியாமல் ஆக்கிவிடுவாயாக என்று துவா செய்தார்கள். ஆகவே அல்லாஹ் பாதைகளை விட்டு அவர்களை குருடர்களாக ஆக்கிவிட்டான். அவர்கள் அந்த நாளிலேயே பிடிக்கப்பட்டு விட்டார்கள். பொழுது விடிந்தபோது அவர்கள் அன்னாரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது அவர்களை பிடித்து வருவதற்காக சென்றிருந்த 20 நபர்கள் அவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, குர்ஸ் பின் ஜாபிர் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அந்த மக்களை தேடி புறப்பட்டார்கள். இரவாகிவிட்டது. ஆகவே அந்த இரவை அவர்கள் ஹுர்ராவில் கழித்தார்கள். காலை விடிந்தபோது அம்மக்கள் எந்த திசையில் சென்றார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அப்போது திடீரென்று ஒரு பெண் ஒட்டகத்தின் துடைக்கரியை தூக்கி கொண்டு வந்தால் அவளை பிடித்து விசாரித்த போது, நான் ஒரு சமுதாயத்தை கடந்து கொண்டிருந்தேன், அவர்கள் ஒட்டகத்தை அறுத்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எனக்கு இந்த துடைப்பகுதியை கொடுத்தார்கள், அவர்கள் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறார்கள் என்றால், அதாவது அப்பெண்ணுக்கும் கொஞ்சம் இறைச்சி கொடுத்திருந்தார்கள், ஒரு காலுடைய துடைப்பகுதியை கொடுத்திருந்தார்கள். நீங்கள் அவர்களை காணும்போது புகை தென்படும் என்றால், அதாவது அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கிருந்து புகை வந்து கொண்டிருக்கிறது என்றால், ஆகவே இவர்கள் சென்றார்கள். அப்போது அந்த மக்கள் உணவு உண்டு முடித்த வேளையில் சஹாபிகள் அவர்களை சென்றடைந்தார்கள். அவர்களிடம் சரணடையுமாறு சஹாபிகள் கூறினார்கள். ஆகவே அவர்கள் அனைவரும் சிறைபிடிக்கப்பட்டனர். சஹாபிகளில் அவர்கள் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கட்டி தமக்கு பின்னால் குதிரைகளில் அமர வைத்து மதினாவுக்கு கொண்டு வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகாபா என்ற ஒரு இடத்தில் இருந்தார்கள். ரகாபா என்பது ஜுருஃபுடன் இணைந்திருந்த ஒரு இடமாகும். ஜுருஃப் என்பது மதினாவிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் சஹாபிகள் அவர்களை அழைத்து கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சென்றார்கள். ஹஸ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பின்னால் சில சிறுவர்களுடன் சென்றேன். அன்னார் ரகாபா பள்ளத்தாக்கில் நீரோட்டம் ஒன்று சேரக்கூடிய இடத்தில் அவர்களை சந்தித்தார்கள். ஆணிகள் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். அவை சூடாக்கப்பட்டிருந்தன. அந்த ஆணிகளை அவர்களின் கண்களின் மேல் தேய்த்தார்கள். ஏனென்றால் அம்மக்கள் ஒட்டக இடையர்களின் கண்களிலும் அவ்வாறு ஆணிகளை கொண்டு தேய்த்திருந்தார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, அம்மக்கள் அன்னாரிடம் கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டார்கள். அவர்களின் கண்களில் சூடான ஆணிகள் தேய்க்கப்பட்டன. அவர்கள் வெயிலில் கிடத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அவர்களின் கண்களில் சூடான ஆணிகள் தேய்க்கப்பட்டன. அவர்கள் வெயிலில் போடப்பட்டார்கள். அவர்கள் தண்ணீர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படாமல் இருந்தது. ஹஸரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் ஒருவனை நான் கண்டேன். தாகத்தின் காரணமாக தன் நாவால் உதடை நக்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கடும் வெப்பத்திலும் வெயிலிலும் இருந்தான். இந்த அளவுக்கென்றால் அவன் இறந்து விட்டான். அவர்களின் இரத்தப்போக்கை நிறுத்துவதற்காக எந்த சிகிச்சையும் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை. அபு கிலாபா அறிவிக்கிறார்கள், இம்மக்கள் தான் கொலையும் செய்தார்கள், திருடவும் செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு காஃபிரானார்கள். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருடன் போரிட்டார்கள். இப்னு ஷிரீன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உரானியின் மக்களுடைய இச்சம்பவம் வரம்புகள் தொடர்பான கட்டளைகள் இறங்குவதற்கு முன்பு நடந்ததாகும். எவ்வாறு இருப்பினும் இந்த அனைத்தும் நிகழ்ந்தது. வெளிப்படையில் பார்க்கும்போது முஸ்லிம்கள் பெரும் அநீதி இழைத்ததாக தெரிகிறது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் இஸ்லாமிய போதனை பிறகு இறங்கியது. அது என்னவென்றால், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், இன்னமா ஜஸா உல்லதீன யுஹாரிபூன அல்லாஹ வ ரசூலஹு வ யஸ்அவுன ஃபில் அர்தி ஃபசாதன் அய் யுக்தலு அவ் யுஸல்லபு அவ் துக்தஅ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் மின் கிலாஃபின் அவ் யுன்ஃபவ் மினல் அர்த் தாலிக லஹும் ஹிஸ்யுன் ஃபித்துன்யா வலகும் ஃபில் ஆகிரதி அதாபுன் அதீம். அதாவது அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போரிட்டு மேலும் நாட்டில் குழப்பத்தை உண்டாக்க முயல்பவர்களுக்கு உரிய தண்டனை, அவர்கள் கடுமையான முறையில் கொல்லப்பட வேண்டும், அல்லது சிலுவையில் அறைந்து கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர்களின் மாறுகால் மாறுகை துண்டிக்கப்பட வேண்டும், அல்லது அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் என்பதே. இது இவ்வுலகில் அவர்களுக்கு கிடைக்கும் இழிவாகும். மறுமையிலும் அவர்களுக்கு பெரும் தண்டனை உள்ளது. ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு எவருடைய கண்களிலும் சூடான ஆணியை கொண்டு தேய்க்கவில்லை, எவருடைய நாவையும் வெட்டவில்லை, கைகால்களை வெட்டுவதை விட அதிகமாக வேறு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு அன்னார் எந்த படைப்பிரிவை அனுப்பினாலும் சடலங்களை சிதைப்பதை விட்டு அவர்களை தடை செய்து வந்தார்கள். அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா கொடுக்குமாறு ஊக்கப்படுத்தி வந்தார்கள், சடலங்களை சிதைப்பதை விட்டு தடுத்து வந்தார்கள். முஹம்மது பின் உமர் வாக்தி மற்றும் இப்னு சாத் ஆகியோர் கூறுகிறார்கள், அம்மக்கள் ஒட்டக இடையர்களிடமிருந்து 15 ஒட்டகங்களை ஓட்டிச் சென்றிருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அந்த எதிரிகள் முஸ்லிம்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதற்கு பழி தீர்க்கப்பட்டது. அவர்கள் செய்தது போன்றே அவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் பிறகு இஸ்லாமிய போதனைக்கேற்ப எதிரிகளுடன் ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ளப்படவில்லை. இது அந்த சம்பவத்திற்கான சுருக்கமான பதிலாகும். இது தொடர்பாக விளக்கமான பதிலும் உள்ளது. சில மக்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், அதாவது எதிரிகளுடன் இவ்வாறு அநீதியான முறையில் ஏன் நடந்து கொள்ளப்பட்டது என்று இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள். இது சம்பந்தமாக சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அழகிய முறையில் பதில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு அந்த நாள் மிகவும் அபாயகரமானதாக இருந்தது. ஏனென்றால் குரேஷியர்கள் மற்றும் யூதர்களின் தூண்டுதலின் காரணமாக முழு நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக பகைமையின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. எதிரிகள் தங்களுடைய புதிய செயல் திட்டத்தின் அடிப்படையில் மதினா மீது முறையாக தாக்குதல் நடத்துவதற்கு பகரமாக மறைவான வழிமுறைகளினால் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். ஏமாற்றுதல், துரோகம் செய்தல் ஆகியவை அரேபியாவின் காட்டுப்பிராண்டி கோத்திரங்களில் நல்லொழுக்கத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டது. ஆகவே அவர்கள் எல்லா ஆகுமற்ற வழிமுறையை கொண்டும் முஸ்லிம்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். எந்த சம்பவத்தை பற்றி நாம் கூறுகிறோமோ அது இந்த அசுத்தமான முயற்சிகளின் தொடரில் வரும் ஒரு சம்பவமாகவே இருந்தது. அது மிகவும் அச்சுறுத்தும் முறையில் தம் முடிவை அடைந்தது. ஹிஜ்ரி 6 ஷவ்வால் மாதம் உக்குல் மற்றும் உரைனா குலத்தை சார்ந்த சில நபர்கள், அவர்களின் எண்ணிக்கை 8 இருந்தது, மதினாவுக்கு வந்தார்கள். இஸ்லாத்துடன் நேசம் மற்றும் அன்பை வெளிப்படுத்தியவாறு முஸ்லிம்களாகிவிட்டார்கள். கொஞ்ச காலம் தங்கியிருந்த பிறகு மதினாவினுடைய தட்பவெப்ப நிலையினால் அவர்களுக்கு ஏற்பட்ட வயிறு சார்ந்த பிரச்சனைகளை முறையிட்டு அதை சாக்கு போக்காக ஆக்கி கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை எடுத்து கூறி அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் காடுகளில் வசிக்கக்கூடியவர்களாவோம், கால்நடைகளோடு வசிப்பதில் வாழ்வை கழித்து விட்டோம், நகரத்தில் வாழும் பழக்கம் கிடையாது, ஆகவே நோய்வாய்ப்பட்டு விட்டோம் என்றார்கள். அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு இங்கு மதினாவில் கஷ்டமாக உள்ளது என்றால் மதினாவுக்கு வெளியே நம்முடைய கால்நடைகள் பராமரிக்கப்படுகின்றன, அங்கு சென்று விடுங்கள் என்று கூறினார்கள். விருந்தோம்பலுக்கான உரிமையை செலுத்தியவாறு பரிவு காட்டியவாறு அன்னார் அவ்வாறு கூறினார்கள், ஒட்டகங்களுடைய பாலை அருந்துங்கள், உடல்நலம் பெறுங்கள், அங்கு ஆரோக்கியமான ஓரிடத்தில் வசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, அவர்கள் அன்னாரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மதினாவுக்கு வெளியே உங்களுடைய காலணிகள் இருக்கக்கூடிய இடத்தில் வசிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று அவர்களே அனுமதி கேட்டார்கள். அன்னாரும் அனுமதி கொடுத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்கள் அன்னாரிடமிருந்து அனுமதி வாங்கி கொண்டு மதினாவுக்கு வெளியே முஸ்லிம்களுடைய ஒட்டகங்கள் மேய்ச்சலுக்கு விடப்படும் இடங்களுக்கு சென்று விட்டார்கள். அந்த நட்பெயரற்றவர்கள் அங்கு ஐக்கியமான பிறகு நாடாபுரமும் பார்வையை செலுத்தி முழு சூழ்நிலையும் அறிந்து கொண்ட பிறகு திறந்த வெளியில் வசித்து ஒட்டகங்களுடைய பாலை அருந்தி நன்கு கொளுத்த பிறகு ஒரு நாள் திடீரென்று ஒட்டக இடையர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை கொன்று விட்டார்கள். எந்த அளவுக்கு இரக்கமற்ற முறையில் அவர்களை கொன்று விட்டார்கள் என்றால், முதலில் அவர்களை விலங்குகளைப் போன்று அறுத்தார்கள். கொஞ்சம் உயிர் எஞ்சி இருந்தபோது பாலைவனத்தின் கூர்மையான முட்களை அவர்களின் நாக்குகளில் குத்தி வைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யாரையாவது அழைத்தாலோ அல்லது தாகத்தின் காரணமாக துடிக்கும் போதோ அந்த முட்கள் இன்னும் துன்பத்தை கொடுக்க வேண்டும், துன்பத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த அநியாயக்காரர்கள் அத்தோடு நின்று விடாமல் சூடான ஆணிகளை கொண்டு முஸ்லிம்களுடைய கண்களில் தேய்த்தார்கள். இவ்வாறு அந்த குற்றமற்ற முஸ்லிம்கள் திறந்த வெளியில் துடிதுடித்து உயிரை விட்டார்கள். அவர்களுள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனிப்பட்ட தொண்டரான எஸ்ஆர் என்பவரும் இருந்தார். அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகங்களை பராமரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த மிருகங்கள் கொடூரமான முறையில் முஸ்லிம்களை கொலை செய்த பிறகு அனைத்து ஒட்டகங்களையும் ஒன்று திரட்டி அவற்றை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். இடையன் ஒருவன் தற்செயலாக அங்கிருந்து தப்பியிருந்தான். அவன் மூலமாக இந்த அனைத்து சூழ்நிலைகளையும் குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தபோது அன்னார் உடனடியாக 20 சஹாபிகளை கொண்ட ஒரு குழுவை ஆயத்தம் செய்து அவர்களுக்கு பின்னால் அனுப்பி வைத்தார்கள். அந்த எதிரிகள் ஓரளவுக்கு தூரத்தை கடந்து விட்டிருந்தார்கள். ஆனால் இறையருளால் முஸ்லிம்கள் விரைவாக அவர்களை பின்தொடர்ந்து சென்றதன் காரணமாக அவர்களை பிடித்தார்கள். கயிறுகள் கட்டி அவர்களை கொண்டு வந்தார்கள். ஒருவர் இவ்வாறு நடந்து கொண்டால் அவருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை அந்நேரம் வரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியிருக்கவில்லை. இஸ்லாத்தில் ஒரு விஷயம் தொடர்பாக புதிய கட்டளை இறங்காத வரை வேதம் கொடுக்கப்பட்டோரின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும் என்ற தனது முந்தைய கொள்கைப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செயல்பட்டு வந்தார்கள். ஆகவே அந்த கொடுமைக்காரர்கள் முஸ்லிம் இடையர்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதே போன்று பதிலடி கொடுக்கும் வகையில், பழிவாங்கும் வகையில் அவர்களுடன் நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்லாம் அவர்களின் ஷரியத்திற்கேற்ப அன்னார் கட்டளையிட்டார்கள். ஷரியத்துடைய கட்டளைகள் முழுமையாக இறங்காத வரை ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்லாம் அவர்களின் போதனைப்படி அமல் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த தண்டனை மற்றவர்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆகவே சிறிய மாற்றத்துடன் அதே வழிமுறைப்படி மதினாவுக்கு வெளியே திறந்த வெளியில் அந்த மக்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் இறைவனோ இஸ்லாத்திற்காக இன்னொரு போதனையை நிர்ணயித்திருந்தான். அது என்னவென்றால், இனிமேல் பதிலடி கொடுக்கும் போது, பழி வாங்கும் போது சடலங்களை சிதைத்து தண்டனை அளிக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டது. அதாவது கொல்லப்பட்டவர்களின் உடல்களை எந்த விதத்திலும் சிதைக்கக்கூடாது என்றும், பழிக்கு பழி வாங்கும் போது உடல் உறுப்புகளை துண்டு துண்டாக ஆக்கக்கூடாது என்றும் கட்டளை இறங்கியது. அவ்வாறான செயல்கள் ஆகுமற்றதாக ஆக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், நாம் இது தொடர்பாக அதிகம் எழுத வேண்டிய தேவை கிடையாது. எவ்வாறு இருப்பினும் இந்த விவகாரத்தில் அநீதிக்கான ஆரம்பம் காஃபிர்கள் சார்பாகத்தான் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவர்கள் எவ்வித ஆகுமான காரணமும் இன்றி இஸ்லாமிய பகையின் காரணமாக அப்பாவி முஸ்லிம்களுடன் இவ்வாறு அநீதியான முறையில், மிருகத்தனமான முறையில் நடந்து கொண்டார்கள். அந்த காஃபிர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை பழிவாங்கும் விதத்திலும் பதிலடி கொடுக்கும் விதத்திலும் இருந்தது. அதாவது எதிரிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை பழிக்கு பழியாக இருந்தது. அத்துடன் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழங்கப்பட்டது என்றால், இஸ்லாத்திற்கு எதிராக முழு நாட்டிலும் பகைமை மற்றும் எதிர்ப்பின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அத்துடன் இந்த தீர்ப்பும் கூட ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஷரியத்திற்கு ஏற்ப வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறிருந்தும் இஸ்லாம் அந்த கட்டளையே மேலும் தொடரவில்லை. வரக்கூடிய காலத்திற்காக அதை தடை செய்துவிட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் அறிவுள்ள ஒருவர் இதன் மீது ஆட்சேபனை செய்வாரா என்ன? இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொன்றையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், அம்மக்கள் ஆரம்பம் முதலேயே தீய எண்ணத்துடன் தான் மதினாவுக்கு வந்திருந்தார்கள். அநேகமாக தம் கோத்திரத்தால் கற்றுக் கொடுக்கப்பட்ட வழிமுறைப்படி முஸ்லிம்களிடையே இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு நஷ்டம் விளைவிக்க முயற்சி செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் ஏதேனும் தீய நாட்டம் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் மதினாவில் இருக்கும்போது அவர்களுக்கு எவ்வித வாய்ப்பும் கிடைக்காத போது மதினாவுக்கு வெளியே சென்று நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் தீர்மானித்திருக்கலாம். முஸ்லிம் இடையர்களுடன் அவர்கள் நடந்து கொண்ட முறையை பார்க்கும்போது திருடர்களோ அல்லது கொள்ளையர்களோ நடந்து கொள்ளக்கூடிய முறையாக அது தெரியவில்லை. மாறாக முழுக்க முழுக்க பழிவாங்கும் விதமாக அது இருந்தது. இதிலிருந்து அம்மக்களுடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் ஆரம்பத்தில் உண்மையான உள்ளத்துடன் முஸ்லீமாக இருந்தார்கள். ஆனால் பிறகு ஒட்டகங்களை கண்ட பிறகு அவர்களின் எண்ணம் மாறிவிட்டது என்று கூறப்படும் என்றால், அந்நிலையில் அவர்கள் ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு ஓடியிருக்க வேண்டும். ஏதேனும் ஒட்டக இடையர் அவர்களை தடுத்தார் என்றால் அதிகபட்சமாக அவரை கொன்றுவிட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் முஸ்லீம் இடையர்களை எவ்வாறான வழிமுறைப்படி கொலை செய்தார்கள் என்று பார்க்கும்போது, அந்த மக்கள் தம்மை தாமே அபாயத்தில் இட்டு சித்திரவதை செய்து கொலை செய்யும் செயலை நீண்டதாக அவர்கள் ஆக்கியதை பார்க்கும்போது, கொஞ்ச நேரம் அவர்கள் அங்கு இருந்தார்கள், துன்புறுத்தி அவர்களை கொலை செய்தார்கள். இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால், அவர்களுடைய இந்த செயல் தற்காலிக பேராசையின் விளைவாக நிகழ்ந்தது கிடையாது, மாறாக முழுக்க முழுக்க பகைமையின் காரணமாக நடந்ததாகும். மன வெறுப்பு மற்றும் நீண்டகால பகைமையின் விளைவாக செய்யப்பட்டது போன்று அது இருந்தது. அவர்களுடைய இந்த கொடூரமான செயலுக்கு பதிலளிக்கும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டார்களோ அது முற்றிலும் பழிவாங்கும் விதத்திலும் பதிலடி கொடுக்கும் விதத்திலுமே இருந்தது. இஸ்லாமிய கட்டளைகள் இறங்குவதற்கு முன்பு மூசா அலைஹிஸ்லாம் அவர்களின் ஷரியத்திற்கு ஏற்ப அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு விரைவிலேயே இஸ்லாமிய கட்டளை இறங்கிவிட்டது. இவ்வாறாக தண்டித்து பழிவாங்குவது ஆகுமற்றதாக ஆக்கப்பட்டது. இது தொடர்பாக புகாரியில் வருகின்ற சொற்கள் என்னவென்றால், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத தாலிக கான யஹுசு அல சதகதி வயன்ஹா அனில் முஸ்லா. அதாவது, இந்த சம்பவத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டுமாறும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறும் வலியுறுத்தி வந்தார்கள். என் நிலையிலும் எதிரிகளுடைய சடலங்களை சிதைக்கக்கூடாது என்று தடை செய்து வந்தார்கள். சில கிழக்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள், அவர்களுள் வில்லியம் முயல் சாஹிபும் அடங்குவார், இந்த சம்பவம் தொடர்பான சூழ்நிலையை எடுத்துரைக்கும் போது விளக்கம்போல் ஆட்சேபனை செய்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த கொலையாளிகளும் திருடர்களும் கொல்லப்பட்ட முறை மிருகத்தனமானதாகவும் அநியாயமானதாகவும் இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் முழு சூழ்நிலையும் முன்னால் வைத்து சிந்தித்து பார்க்கும்போது இந்த விஷயத்தில் இஸ்லாம் முற்றிலும் தூயதாக இருப்பது வெளிப்படுகின்றது. ஏனென்றால் உண்மையிலேயே அந்த தீர்ப்பு இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு கிடையாது, மாறாக ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் தீர்ப்பாக இருந்தது. ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் ஷரியத்தை இயேசு கிறிஸ்து ரத்து செய்யவில்லை, மாறாக அதை தொடர விட்டுள்ளார்கள். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறவனுக்கு அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ என்று இயேசு கூறியுள்ளாரே என ஆட்சேபனை செய்யக்கூடியவர் எடுத்து வைத்தால், ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான உரிமை உள்ளது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அறிவுடைய எந்த ஒரு நபரை பொறுத்தவரையிலும் இது செயல்படுத்த தகுந்ததா என்பதாகும். 1950 வருடங்களாக, இப்போது 2000 வருடங்களை விடவும் தாண்டிவிட்டது. ஏதேனும் கிறிஸ்தவ ஆணோ பெண்ணோ அல்லது கிறிஸ்தவ பிரிவோ அல்லது ஆட்சியோ இன்று வரையிலும் இந்த போதனைப்படி செயல்பட்டதா என்ன? சொற்பொழிவு மேடைகளில் ஏறி அறிவுரை செய்வதற்கு இது சிறந்த போதனையாக இருக்கலாம், ஆனால் செயல் உலகில் இந்த போதனைக்கு எந்த உண்மைத்துவமும் கிடையாது. எந்த ஒரு அறிவாளியும் இதற்கு ஏற்ப செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க மாட்டார். இதுபோன்ற உணர்வு பிம்பத்தை தோற்றுவித்து முஸ்லிம்களை ஆட்சேபனைக்கு இலக்காக ஆக்குவது என்பது தம்முடைய அறிவினத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரில் ஒரு உண்மையான சட்டத்தை கொண்டு வந்த ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் போதனையை முன்னிறுத்தி பாருங்கள். அவர்கள் சட்டத்தினுடைய உண்மையை நன்கு புரிந்தவர்களாக இருந்தார்கள், அல்லது கிறிஸ்தவனுடைய கூற்றை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய செயல் நடவடிக்கைகளின் ஒளியில் சூழ்நிலையை பரிசோதித்து பாருங்கள். செயல்களத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இஸ்லாத்திற்கு எதிரே நிற்க முடியாது என்ற உண்மை உங்களுக்கு புலப்பட்டுவிடும். ஏனென்றால் இஸ்லாம் எதை கூறுகிறதோ அதைத்தான் செய்கிறது. இஸ்லாத்தினுடைய கூற்று ஒன்றோ செயல் ஒன்றோ கிடையாது. இஸ்லாத்தினுடைய கூற்றும் செயலும் எப்படிப்பட்ட மேலான தரத்தில் உள்ளது என்றால், எந்த ஒரு அறிவாளியும் மார்க்க துவேஷமற்ற மனிதரும் அதன் மீது ஆட்சேபனை செய்ய மாட்டார், மாறாக உள்ளத்திலிருந்து அதை புகழ்வார். ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் போதனையைப் போன்று எந்த நிலையிலும் பழிவாங்கியே தீர வேண்டும் என்றோ சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்காமல் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றோ இஸ்லாம் கூறவில்லை. அதேபோன்று கிறிஸ்தவ போதனையைப் போன்று எந்த நிலையிலும் தண்டனை கொடுக்க கூடாது என்றோ, ஒரு குற்றவாளி ஏதேனும் குற்றம் செய்யும் போது அந்த குற்றத்தின் நோக்கத்தை தம் சார்பாக உதவி செய்து இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்றோ இஸ்லாம் கூறவில்லை. மாறாக எந்த நிலையிலும் கடினமான போதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றோ, எந்த நிலையிலும் மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றோ இஸ்லாம் கூறவில்லை. மாறாக நடுநிலையான போதனையை இஸ்லாம் எடுத்து வைக்கின்றது. அந்த போதனை உலகில் உண்மையான அமைதிக்கான அடித்தளத்தை அமைக்கின்றது. அந்த போதனை என்னவென்றால், வா ஜசாவு சையியத்தின் சையியத்தும் மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வாஸ்லஹ ஃபஜ்ருஹு அலல்லாஹ். அதாவது, ஒவ்வொரு தீங்கிற்குரிய தண்டனையும் அதனுடைய பொருத்தமான சூழ்நிலையும் அதன் கடுமைக்கேற்பவும் இருக்க வேண்டும். ஆனால் மன்னித்து விடுவதாலோ அல்லது மென்மை காட்டுவதாலோ சீர்திருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமென்றால் மன்னிப்பதோ அல்லது மென்மை காட்டுவதோ சிறந்ததாகும். அவ்வாறான மனிதர் இறைவனிடத்தில் நற்கூலிக்கு உரியவராக இருக்கிறார். இது இவ்விஷயத்தை குறித்து இஸ்லாம் வழங்கிய போதனையாகும். இது மிகச்சிறந்த போதனை என்பதை எந்த அறிவுள்ளவரும் மறுக்க மாட்டார். இந்த போதனையில் மனித தேவைகளின் அனைத்து அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலும் பொருத்தமான முறையில் வரம்பை விட்டு தாண்ட கூடாது என்றும், உடல்களை சிதைக்கக்கூடிய கொடூரமான செயல்களை செய்யக்கூடாது என்றும் இஸ்லாம் வரையறுத்துள்ளது. ஆனால் இதற்கு எதிரில் கிறிஸ்தவ மக்களுடைய நிலை எவ்வாறு உள்ளது என்றால், காட்சிக்கு மட்டுமே உதவும் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை இருந்த போதிலும் அவர்கள் எதிரிகளுடன் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்றால், போர்களில் எப்படிப்பட்ட செயல்களை மேற்கொள்கிறார்கள் என்றால், அது உலக வரலாற்றில் திறந்த பக்கமாக உள்ளது. அதை மீண்டும் இங்கே எடுத்து கூற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள்? இப்போது இன்னொரு போரை பற்றி எடுத்து கூறுவேன். இது ஜி கரது போர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த போர் எப்போது நிகழ்ந்தது என்பதை குறித்து வரலாற்றாசிரியர்களிடத்திலும் ஹதீஸ் வல்லுநர்களிடத்திலும் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. ஹதீஸ் வல்லுநர்கள் இதை ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு ஹைபர் போருக்கு முன்பு ஹிஜ்ரி 6 துல்காதா மற்றும் ஹிஜ்ரி 7 முஹரம் மாதத்திற்கு இடையில் நடைபெற்றதாக கருதுகிறார்கள். வரலாற்றாசிரியர்களை பொறுத்தவரை இதை லெஹியான் போருக்கு பிறகு, அதாவது ஹிஜ்ரி 6 ஜமாதில் ஊலாவில் நடந்ததாக கருதப்படுகின்றது. இமாம் புகாரி மற்றும் இமாம் முஸ்லீம் ஆகியோரை பொறுத்தவரை ஹைபர் போருக்கு 3 முன்பு இந்த போர் நடைபெற்றதாக கூறுகிறார்கள். அவர்கள் ஹுதைபியா சமாதானத்திற்கு பிறகு ஹைபருக்கு முன்னால் இதன் குறிப்பை எடுத்து கூறியுள்ளார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் எழுதுகிறார்கள், இமாம் அகமது மற்றும் இமாம் முஸ்லீம் ஆகியோர் அயாஸ் பின் சல்மாவிடமிருந்து அறிவிப்பை எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். அது இந்த படையெடுப்பு ஹைபர் போரிலிருந்து 3 நாட்கள் முன்பு நிகழ்ந்ததை வெளிப்படுத்துகின்றது. அறிவிப்பில் ஹஸ்ரத் சல்மா பின் அக்வா அவர்கள் முதலில் ஹுதைபியா சமாதானத்தை பற்றியும் பிறகு ஜி கரது போர் சம்பவத்தை பற்றியும் எடுத்துக் கூறுகிறார்கள். இறுதியில், நாங்கள் அதற்கு பிறகு மதினா திரும்பிவிட்டோம். 3 நாட்கள் தான் மதினாவில் தங்கியிருந்தோம். அதற்கு பிறகு ஹைபர் போருக்காக புறப்பட்டோம் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இதற்கு எதிராக வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாமா இப்னு இசாக் மற்றும் இப்னு சாத் ஆகியோர் ஜி கரது போர் ஹிஜ்ரி 6 ஆண்டில் ஹுதைபியா சமாதானத்திற்கு முன்பு நிகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு ஆய்வு மேற்கொண்டுள்ளார்கள். அது முழுமையான ஆய்வறிக்கை கிடையாது தான். ஆனால் தம்முடைய நூலின் எஞ்சிய பகுதிகளுக்காக எந்தெந்த தலைப்புகளை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்களோ அதில் ஜி கரது போரை கைபர் போருக்கு முன்பு ஹிஜ்ரி 7 ஆண்டில் மொஹரம் மாதத்தில் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஜி கரது போர் காபா போர் என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் பெருமானா சல்லா அலுவலாம் அவர்களின் ஒட்டகங்கள் இங்கு மேய்ந்து வந்தன. காபா என்பது மதினாவில் இருந்து சிரியாவை நோக்கி செல்லும் திசையில் 4 மைல் தூரத்தில் உகுது மலைக்கு பின்புறம் இருந்த ஒரு நிலப்பிரதேசமாகும். அதை ஜி கரது என்று ஏன் அழைத்தார்கள் என்றால், உயினா பின் ஹிஸ்னி என்பவர் பெருமானா சல்லாஹ் அலுவலாம் அவர்களின் ஒட்டகங்களை தாக்கி அதை ஓட்டிச் சென்றார். பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் ஜி கரது வரை அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஜி கரது மதினாவில் இருந்து ஏறக்குரிய 12 மைல் தொலைவில் உள்ள ஒரு நீர்ச்சுனையாகும். இதனுடைய விவரம் பின்வருமாறு உள்ளது. பெருமானா சல்லா அலுவலாம் அவர்களின் 20 பெண் ஒட்டகங்கள், அவை பால் கொடுக்கக்கூடிய ஒட்டகங்களாக இருந்தன. அதனுடன் மற்ற ஒட்டகங்களும் மதினாவில் இருந்து கைபர் செல்லும் வழியில் பைசா எனும் மேய்ச்சல் நிலத்திலும் பைசாவிலிருந்து மலையின் கடைசி பகுதி வரையிலும் மேய்ந்து வந்தன. அங்கு பஞ்சம் ஏற்பட்ட போது அவை காபாவின் பக்கம் கொண்டு வரப்பட்டன. ஒரு மேய்ப்பாளர் தினமும் மகரிப் நேரத்தில் அவற்றின் பாலை கறந்து பெருமானா சல்லா அலுவலாம் அவர்களின் சமூகத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். உயினா பின் ஹிஸ்னு ஃபசாரி என்பவர் பனு கத்வானுடைய 40 குதிரை வீரர்களுடன் அங்கு தாக்குதல் நடத்தி அந்த பெண் ஓட்டகங்களை ஓட்டிச் சென்றார். ஓர் அறிவிப்பின்படி அவர்களின் தலைவர் உயினாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் தாக்குதல் நடத்தினார் என்றும் உயினா அவர்களின் உதவிக்காக வேறொரு இடத்தில் இருந்தார் என்றும் உள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஹசரத் அபு ஜர் அவர்களின் மகனான ஜரை எதிரிகள் கொன்றுவிட்டார்கள். அவர் அந்த பெண் ஒட்டகங்களை மேய்த்து வந்தார். ஹசரத் அபூசர் அவர்களின் மனைவி லைலா அவர்களை கைது செய்து கொண்டு சென்றார்கள். மகனுடைய மனைவியும் அங்கிருந்தால் அவள் எதிரிடமிருந்து தப்பித்து கொண்டாள். உயினா பின் ஹிஸ்ன் என்பவர் யார் என்பதை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. உயினா என்பவர் அகல் போரின் போது பனு ஃபசாரா கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். அகல் போரின் போது காஃபிர்களின் 3 படைகள் பனு குரைசாவை சந்தித்துவிட்டு மதினா மீது கடும் தாக்குதல் நடத்த எண்ணம் கொண்டிருந்தன. அப்போது அந்த படைகளில் ஒரு படைக்கு உயினா தலைவராக இருந்தார். அவர் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் உயினா அவர்கள் மக்கா வெற்றிக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் மக்கா வெற்றியில் கலந்து கொண்டதாகவும் வருகிறது. அதே போன்று ஹுனைன் போரிலும் தாயிஃப் போரிலும் கலந்து கொண்டதாகவும் வருகிறது. பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் பனு தமீமை தண்டிப்பதற்காக இவரை 50 வீரர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் எந்த ஒரு அன்சார் சாபியும் முஹாஜிர் சாபியும் இருக்கவில்லை. இந்த போருக்கான காரணமாக அமைந்தது என்னவென்றால், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த சதக்காவை சேகரிக்கக்கூடிய மக்களை சதக்கா கொண்டு செல்ல விடாமல் பனு தமீம் தடுத்தார்கள். பிறகு ஹஸத் அபுபக்கர் அவர்களின் காலகட்டத்தில் கிளர்ச்சி செய்த முர்த்ததர்களுடன் சேர்ந்து கொண்டு இவர்களும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். துலைகா என்பவன் நபித்துவவாதம் செய்தபோது அவனுடன் இவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் முதலில் முஸ்லீம்கள் ஆனார்கள், பிறகு முர்த்ததானார்கள், பிறகு அவனிடம் பைய செய்தார்கள். பிறகு ஹசத் அபுபக்கர் அவரிடத்தில் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அன்னார் அவர்கள் மீது பேருபகாரம் செய்தவாறு மன்னித்து விட்டார்கள். பிறகு அவர்கள் மீண்டும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் ஈமானிய நிலை இப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. அறிவிப்பில் வருகிறது, பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் ஹசரத் அபூசர் கஃபாரி அவர்களை காபா செல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஆனால் அன்னாருடைய எச்சரிக்கைக்கு பிறகும் ஹசரத் அபூசர் கஃபாரி அவர்கள் காபா சென்று விட்டார்கள். இதனுடைய விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. உயினாவின் தாக்குதலுக்கு முன் ஹசரத் அபூசர் கஃபாரி அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒட்டகங்களின் மேய்ச்சல் பகுதியை நோக்கி செல்வதற்கு அனுமதி கேட்டார்கள். அதற்கு அன்னார், உங்கள் மீது அந்த பகுதியில் எதிரி தாக்குதல் நடத்தலாம் என்று உண்மை குறித்து எனக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் நாம் உயினா மற்றும் அவருடைய கூட்டாளியிடமிருந்து பாதுகாப்பாக இல்லை. அந்த இடமும் அவர்கள் பகுதியில்தான் உள்ளது என்றார்கள். ஹசரத் அபூசர் கஃபாரி அவர்கள் வலியுறுத்தி கேட்டபோது, உம்முடைய மகன் கொல்லப்படலாம் என்றும் உம்முடைய மனைவி சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படலாம் என்றும் நீர் ஒரு கைத்தடியின் துணையுடன் வருவீர்கள் என்றும் எனக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று அன்னார் கூறினார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் விஷயத்தில் அச்சமாக உள்ளது என்று கூறிய போதும் நான் பிடிவாதம் செய்து கொண்டிருந்ததை நினைத்து எனக்கு வியப்பாக உள்ளது என்று அபூசர் கஃபாரி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹின் மீது ஆணையாக, அன்னார் என்ன கூறினார்களோ அவ்வாறு தான் நிகழ்ந்தது. நான் வீட்டில் இருந்தேன். அன்னாரின் பெண் ஒட்டகங்கள் தொழுவங்களுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டு விட்டிருந்தன. அவற்றிற்கு நீர் இறைக்கப்பட்டு விட்டன, அதாவது தீவனம் போன்றவை கொடுக்கப்பட்டு விட்டன. அவற்றின் பால் கறக்கப்பட்டு முடிந்து விட்டது. பிறகு நாங்கள் தூங்கிவிட்டோம். இரவு நேரத்தில் உயினா 40 வீரர்களுடன் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினார். அவர்கள் கொஞ்ச நேரம் நிறுத்தி குரல் எழுப்பிய போது என்னுடைய மகன் வெளியே சென்றான். அவனை அவர்கள் கொன்று விட்டார்கள். இந்த சம்பவத்தில் ஹசரத் சலமா பின் அக்வா அவர்கள் எதிரிகளை விரட்டுச் சென்றதை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. புகாரியில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் சலமா பின் அக்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஜ்ருக்கு பாங்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் புறப்பட்டேன். ஜீ கரத் என்னுமிடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் தரும் ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. ஹசரத் சலமா அவர்களுடன் அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையான ரபாகும் இருந்தார். ஹசரத் சலமா கூறுகிறார்கள், அப்போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களின் ஒரு மகன் என்னை சந்தித்து, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால் தரும் ஒட்டகங்கள் பிடித்து செல்லப்பட்டு விட்டன என்று கூறினான். அவற்றை யார் பிடித்து சென்றது என்று நான் கேட்டேன். அதற்கு அவன் கதுஃபான் குலத்தார் என்று பதில் கூறினான். உடனே நான் 3 உறக்க சத்தமிட்டு யா சபாஹா என்று கூறினேன். இது ஆபத்தின் போது கூறப்படும் வாக்கியமாகும். மதீனாவில் இருந்த அனைவருக்கும் கேட்கும்படி நான் கத்தினேன். உரத்த குரலில் அவர் குரல் கொடுத்தார். அவர் உரத்த குரலை உடையவராக இருந்தார். பிறகு ரபாகை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கூறுவதற்காக அனுப்பி வைத்தேன். நான் நேராக விரைந்து சென்று தாக்குதல் நடத்திய கொள்ளையர்களை அடைந்தேன். அவர்கள் தம் கால்நடைகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருந்தனர். நான் அக்வாவுடைய மகன், அட்பர்கள் இன்று அழியும் நாள் என்று கூறியபடி அவர்களின் மீது அம்பையை துவங்கினேன். நான் அம்பை வீதில் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தேன். அவர்கள் தனியாகவே சண்டையிட சென்று விட்டார்கள். உரத்த குரலில் நான் இதை பாடிக்கொண்டிருந்தேன். நான் மரங்களுக்கிடையே இருக்கும்போது அவர்கள் மீது அம்பெய்வேன். குறுகலான பள்ளத்தாக்குகள் வரும்போது மலை மீது ஏறி நின்று அவர்கள் மீது பாறைகளை எறிந்து வந்தேன். எந்த அளவுக்கென்றால் அவர்களிடமிருந்து அனைத்து ஒட்டகங்களையும் நான் விடுவித்து விட்டேன். சஹீஹ் முஸ்லிமில் இவ்வாறு நான் அவர்களை விரட்டிச் சென்றேன். எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனைத்து ஒட்டகங்களையும் விடுவித்தான். நான் அவற்றை எனக்கு பின்னால் விட்டுச் சென்றேன் என்ற சொற்கள் வருகின்றன. மேலும் அவர்களிடமிருந்து 30 சால்வைகளையும் நான் பிடுங்கிக் கொண்டேன். அவர்கள் ஓடிச் செல்லும் போது சுமைகளை குறைப்பதற்காக அதை எரிந்து விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய சஹாபிகளும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையெல்லாம் எரிந்து சென்றார்களோ அதற்கு மேல் அடையாளமாக கற்களை வைத்துக் கொண்டே சென்றேன். மேலும் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டே சென்றேன். அவர்கள் மீது அம்பெய்து கொண்டு தனியாக சண்டையிட்டுக் கொண்டே சென்றேன். வரலாற்று நூல்களிலும் வாழ்க்கை வரலாற்று நூல்களிலும் இந்த சம்பவம் எடுத்துரைக்கப்படும் போது அனைத்து ஒட்டகங்களும் திரும்ப பெறப்படவில்லை என்றும் சில ஒட்டகங்களை எதிரிகள் தம்முடன் அழைத்துச் செல்வதில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவத்தின் செய்தி சென்றடைந்த போது அபாய நேரம் என்று மதீனாவில் அறிவிப்பு செய்யப்பட்டது. யா கைலல்லாஹி இர்கபி, அதாவது அல்லாஹ்வின் வீரர்களை புறப்படுங்கள் என்று அங்கு கூறப்பட்டது. அப்போதே குதிரை வீரர்கள் அன்னாரை சுற்றி ஒன்று கூடினார்கள். அனைவரையும் விட முதலில் மிக்தாத் அவர்கள் அன்னாரிடம் வந்தார்கள். பிறகு ஹசரத் அப்பாத் பின் பிஷர், சாத் பின் ஜெயித், உசைத் பின் ஹுசைர், உகாஷா, முஹரிஸ் பின் நஸ்லா, அபு கதாதா மற்றும் அபு ஐயாஷ் ஆகியோர் வந்துவிட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் சாத் பின் ஜெயித் அவர்களை அமீராக நியமித்தார்கள். எதிரிகளை விரட்டிச் செல்லுங்கள், நானும் மக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று கூறினார்கள். அதாவது நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நான் பின்னால் வருகிறேன் என்றார்கள். அன்னார் 500 சஹாபிகளுடன் புறப்பட்டார்கள். 700 சஹாபிகளுடன் புறப்பட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது. அன்னார் மதீனாவில் ஹசரத் இப்னு உம்மி மக்தூம் அவர்களை தம் பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹசரத் சாத் பின் உபாதா அவர்களை 300 சஹாபிகளுடன் மதீனாவை பாதுகாப்பதற்காக பின்னால் விட்டுச் சென்றார்கள். ஹசரத் மிக்தாத் பின் அஸ்வத் அவர்களின் ஈட்டியில் கொடியை கட்டினார்கள். இந்த போர் நடவடிக்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றிய குறிப்பு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹசரத் அபு ஐயாஷ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அபு ஐயாஷே, நீங்கள் உங்களுடைய குதிரையை உங்களை விட சிறந்த வீரருக்கு கொடுக்க மாட்டீர்களா? அவர் விரைவாக எதிரியை சென்றடைந்து விடுவார் என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அனைவரையும் விட சிறந்த வீரனாவேன் என்று கூறினேன். இவ்வாறு நான் கூறிவிட்டு என்னுடைய குதிரையை முன்னால் ஓட்டிய போது அது 50 கஜ தூரம்தான் சென்றிருக்கும். அது என்னை நிலத்தில் விட செய்துவிட்டது. உம்மை விட சிறந்த சவாரிக்கு குதிரையை கொடுங்கள் என்று அன்னார் இப்போதுதானே கூறினார்கள். நான் அனைவரையும் விட சிறந்த குதிரை வீரனாவேன் என்று கூறி வந்தேனே என்று எனக்கு வியப்பு ஏற்பட்டது. பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குதிரையை ஹஸரத் முஆஸ் பின் மாஸ் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹஸரத் சலமா அவர்களோ எதிரியை பின்தொடர்ந்து விரட்டு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பகல் விடிந்தபோது உயினா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கு வந்தார். உயினா அங்குதான் இருந்தார் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. அவர் ஒரு குறுகலான பள்ளத்தாக்கில் இருந்தார். சலமா அவர்கள் கூறுகிறார்கள், நான் மலை மீது ஏறிக்கொண்டேன். அப்போது உயினா தம் கூட்டாளிகளிடம் இவர் யார் என்று கேட்டார். காலையிலிருந்து இப்பொழுது வரை இவர் எங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் மீது அம்பெய்து வருகிறார். தம்முடைய கால்நடைகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். இவர் எங்களுடைய அனைத்து பொருட்களையும் பிடுங்கிக் கொண்டார் என்று அவர்கள் கூறினார்கள். இவருக்கு பின்னால் மக்கள் வருவார்கள் என்ற உறுதி எனக்கு இல்லாவிட்டால் நான் உம்மை ஒருபோதும் விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று உயினா கூறினார். அதாவது உயினா சுதாரிப்பான மனிதராக இருந்தார். ஹஸரத் சலமா அவர்களுக்கு பின்னால் நிச்சயமாக படை வரும் என்று கருதினார். உங்களில் சிலர் அவரை நோக்கி செல்லுங்கள் என்று தன்னுடைய கூட்டாளிகளிடம் அவர் கூறினார். ஆகவே அவர்களிலிருந்து 4 நபர்கள் என்னை நோக்கி வந்தார்கள். அவர்கள் மலை மீது ஏறினார்கள். நான் அவர்களிடம், நீங்கள் என்னை அறிவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நீர் யார் என்று கேட்டார்கள். நான் இப்னு அக்வா ஆவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியத்துடன் அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக, உங்களில் எவரும் என்னை பிடிக்க முடியாது. நான் ஒருவரை விரட்டிச் சென்றால் அவர் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறினேன். அவர்கள் ஒருவன், என்னுடைய கருத்தும் இதுதான் என்று கூறினான். பிறகு அவர்கள் பயந்து திரும்பிச் சென்று விட்டார்கள். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். ஹஸரத் சலமா அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த இடத்திலிருந்து நகர்ந்திருக்க கூட இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு முன்னால் அனுப்பி வைத்திருந்த குதிரை படையினர் மரங்களிடையே புகுந்து வருவதை நான் பார்த்தேன். அவர்களின் முதல் ஆளாக மோரிஸ் பின் நஸ்லா அஹ்ரம் அசதி அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பின்னால் அபு கதாதா அன்சாரி அவர்கள் இருந்தார்கள். அவரை தொடர்ந்து மிக்தாத் பின் அஸ்வத் அவர்கள் இருந்தார்கள். நான் அஹ்ரம் அவர்களது குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டேன். அவர்கள் நால்வரும் புறமிதுகிட்டு ஓடிக்கொண்டிருந்தனர். நான், அஹ்ரமே, அவர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்கள் உண்மை கொன்றுவிட வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வந்து சேரும் வரை முன்னால் செல்ல வேண்டாம். பொறுமையாக இருங்கள் என்று கூறினேன். அதற்கு அஹ்ரம் அவர்கள், சலமா, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவராயிருந்தால், சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை என நீர் அறிந்திருந்தால் எனக்கும் ஷஹாதத்துக்கும் இடையே குறுக்கிடாதீர்கள் என்று கூறினார். அவர்கள் மிக துணிவுடன் இந்த விஷயத்தை கூறினார்கள். ஹஸரத் சலமா கூறுகிறார்கள், ஆகவே அவரை நான் விட்டுவிட்டேன். அவரும் அப்துல் ரஹ்மான் பின் உயினாவும் வால்முனையில் சந்தித்து கொண்டனர். அஹ்ரம் அவர்கள் அப்துல் ரஹ்மானுக்கும் அவனது குதிரைக்கும் காயத்தை ஏற்படுத்தினார்கள். அப்துல் ரஹ்மான் அஹ்ரம் அவர்கள் மீது ஈட்டியை பாய்ச்சி அவர்களை ஷஹீதாக்கி அவர்களின் குதிரையுடன் திரும்பிச் சென்று விட்டான். ஹசரத் அஹ்ரம் அவர்களை அவுபார் என்பவன் ஷஹீதாக்கினான் என்று வருகிறது. அவுபாரும் அவனுடைய மகனும் ஒரே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தனர். ஹசரத் உகாஷா அவர்கள் ஈட்டியை கொண்டு தாக்கி அவர்கள் இருவரையும் ஒரே தாக்குதலில் கொன்று விட்டார்கள். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் அஹ்ரம் அவர்களை மசதா என்பவன் ஷஹீதாக்கினான் என்று வருகிறது. ஷஹாதத் சம்பவம் தொடர்பாக ஒரு கனவை பற்றிய குறிப்பும் உள்ளது. ஹசரத் அஹ்ரம் அவர்கள் எதிரியுடன் சண்டையிடுவதற்கு ஒரு நாள் முன்பு ஒரு கனவு கண்டார்கள். தமக்காக வானம் திறந்திருப்பதாகவும் தாம் வானத்தில் நுழைவதாகவும் கண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் 7ஆம் வானம் வரை சென்று விட்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தகா வரை சென்றடைந்து விட்டார்கள். இதுதான் உமக்குரிய இடம் என்று அவரிடம் கூறப்பட்டது. ஹசரத் அஹ்ரம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த கனவை ஹசரத் அபுபக்கர் அவரிடம் கூறிய போது நீங்கள் அடையவிருக்கின்ற ஷஹாதத் உங்களுக்கு வாழ்த்துக்குரியதாக ஆகட்டுமாக என்று கூறினார்கள். அதற்கு ஒரு நாளுக்கு பிறகு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹசரத் மோரிஸ் அவர்களுக்கு பிறகு ஹசரத் அபு கதாதாவும் வந்தடைந்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிரை வீரரான ஹசரத் அபு கதாதா அவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் உயினாவை எதிர்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் ஈட்டியால் தாக்கிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். உயினாவின் மகன் ஹசரத் அபு கதாதா அவர்கள் அவனை கொன்று அவனுடைய குதிரை மீது அமர்ந்து கொண்டார்கள். ஹசரத் அபு கதாதா அவர்கள் மசாதா அப்சாரி என்பவனோடு சண்டையிட்ட சம்பவத்தின் குறிப்பும் காண கிடைக்கிறது. ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் அபு கதாதா அவர்களுக்கு எதிரி தாக்குதல் நடத்திய செய்தி கிடைத்த போது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபிகளுடன் புறப்பட்டு மதினாவில் இருந்து புறப்பட்டு ஜுபாப் எனும் இடத்தை வந்தடைந்திருந்தார்கள். அந்த இடம் சனியத்துல் விதாவில் இருந்து இறங்கும் போது உகுதுமலை செல்லும் வழியில் உள்ள ஒரு சிறிய கருப்பு மலையாகும். ஹசரத் அபு கத்தாதா அவர்கள் பெருமானா சல்லாஹ் அலைஹி வஸல்லம் வந்தார்கள், அபு கத்தாதாவை முன்னால் செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அன்னார் கூறினார்கள். அபு கத்தாதா அவர்கள் கூறுகிறார்கள், நான் புறப்பட்டேன், என்னுடன் இன்னொரு நபரும் இருந்தார், நாங்கள் விரைவாகவே எதிரியே சென்றடைந்து விட்டோம். அபு கத்தாதாவே, இவர்களை எதிர்கொள்ள நமக்கு ஆற்றல் இல்லையே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்? பெருமானா சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை காத்திருக்கலாம் என்று அந்த நபர் கூறினார். அதாவது நாம் இருவர் தாக்குதல் நடத்துவதற்கு பதிலாக முழு படையும் பின்னால் வந்து சேரட்டும், அப்பொழுது நாம் தாக்குதல் நடத்தலாம் என்றார். அதற்கு அபு கத்தாதா, நீங்கள் ஒரு பக்கமாக தாக்குதல் நடத்துங்கள், நான் இன்னொரு பக்கமாக தாக்குதல் நடத்துகிறேன் என்றார்கள். ஆகவே அந்த இருவரும் எதிரியை கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டார்கள். எதிரி அவர்கள் மீது அம்பு எறிந்த போது அம்பு ஒன்று அவருடைய நெற்றியில் பட்டது. ஹசரத் அபு கத்தாதா கூறுகிறார்கள், நான் அந்த அம்பை வெளியே எடுத்தேன், ஓர் உலோக துண்டை எடுத்தது போல் இருந்தது. நான் முன்னேறி சென்ற போது ஒரு வேகமாக வரக்கூடிய குதிரையில் ஒரு வீரன் எனக்கு முன்னால் வந்தான். அவன் கவசம் அணிந்திருந்தான், அவன் என்னை அடையாளம் கண்டுகொண்டான். ஆனால் என்னால் அவனை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. அவன் என்னை பார்த்து, அபு கத்தாதாவே, அல்லாஹ் உம்மையும் என்னையும் சந்திக்க வைத்து விட்டான் என்று கூறியவாறு தன் முகத்தில் இருந்த கவசத்தை அகற்றினான். அவன் மசதா ஃபசாரியாக இருந்தான். நீர் என்ன விருப்பப்படுகிறீர் என்று கேட்டான். அதாவது வாளால் சண்டையிட வேண்டுமா, ஈட்டியால் சண்டையிட வேண்டுமா, அல்லது குஸ்தி செய்ய வேண்டுமா, எவ்வாறு சண்டையிட விரும்புகிறீர் என்று கேட்டான். அதற்கு நான், அதை உம்மிடமே விட்டுவிடுகிறேன், நீர் விரும்பியதை செய்யலாம் என்று கூறினேன். அதற்கு அவன் குஸ்தி செய்யலாம் என்று கூறினான். பிறகு அவன் தனது சவாரியில் இருந்து இறங்கினான். அந்த காலத்தின் போர் முறைகளும் வினோதமானதாக இருந்தது. அவன் தன் சவாரியில் இருந்து இறங்கினான். நான் எனது குதிரையை மரத்தில் கட்டினேன், எனது ஆயுதங்களை அங்கே வைத்தேன். அவனும் அவ்வாறே செய்தான். பிறகு நாங்கள் சண்டையிட ஆரம்பித்தோம். அவனை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். நான் அவன் மீது ஏறிக்கொண்டேன். என்னுடைய வாளை எடுத்து வர நான் விரும்பினேன். அவனும் அவனுடைய வாளை எடுத்து கொள்ளட்டும் என்று நினைத்தேன். நாங்கள் இரண்டு படைகளுக்கிடையே இருந்தோம். ஆகவே எங்கள் மீது யாரேனும் எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருந்தது. அப்போது என்னுடைய தலையில் ஏதோ பட்டது. நாங்கள் சண்டையிட்டு கொண்டே மசதா ஃபசாரியுடைய ஆயுதங்கள் இருக்கும் இடத்தை அடைந்து விட்டிருந்தோம். நான் கையை நீட்டி அவனுடைய வாளை எடுத்துக்கொண்டேன். என்னுடைய கையில் வாள் இருப்பதை அவன் பார்த்தபோது, அபு கத்தாதாவே, என்னை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு நான் இல்லை, உனது வசிப்பிடம் இப்போது நரகமாகும், அதை பார்த்துக்கொள் என்று கூறி அவனை கொன்றுவிட்டேன். அவனை எனது சால்வையில் சுற்றினேன். பிறகு நான் அவனது உடைகளை அணிந்து கொண்டேன், அவனது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டேன், அவனது குதிரையில் அமர்ந்து கொண்டேன். ஏனென்றால் நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது என்னுடைய குதிரை எதிரிகளின் பக்கம் ஓடிவிட்டது. அவர்கள் அதை வெட்டிவிட்டார்கள். நான் விரைவாக முன்னால் சென்றேன். மசதாவின் சகோதரனுடைய மகனை கண்டேன். அவனுடன் 17 வீரர்கள் இருந்தார்கள். நான் அவர்களுக்கு சைகை செய்த போது அவர்கள் நின்று விட்டார்கள். நான் அவர்களுக்கு அருகில் சென்று அவர்களை தாக்கினேன். மசதாவுடைய சகோதரன் மகனையும் ஈட்டி எறிந்து அவனுடைய கழுத்தை உடைத்தேன். அவனுடைய கூட்டாளிகள் ஓடிவிட்டார்கள். ஹசரத் சலமா பின் அக்வா தாக்கிய போது எதிரிகள் விட்டு சென்றிருந்த என்னுடைய ஒட்டகங்களை நான் கையகப்படுத்தி கொண்டேன். இந்த போருடைய சம்பவங்கள் இனி வரக்கூடிய காலத்திலும் தொடரும் இன்ஷா அல்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وذوه يستجب لكم ولذكر الله أكبر.